أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة வக்குல்ல தலாலத்தின் சின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒரு முக்கிய தூணாக திகழ்கின்ற ஜக்காத்தை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அதிகமதிகமாக வலியுறுத்துகிறான். ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்ல, பல்வேறு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. பாத்து ஜக்கா, ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள். எப்படி அகைமு சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றானோ, தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய கடமையாக்கிய விஷயம்தான் ஜகாத் என்பது. இன்னும் நல்லடியாருடைய பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடும் போது யுகைமூன சலா, தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் தொழுகைக்கு அடுத்தபடியாக நல்லடியார்கள் யுத்தூன ஜகா, ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதையும் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவுக்கு அடுத்து தொழுகை, தொழுகைக்கு அடுத்து நோன்பு, நோன்புக்கு அடுத்து ஜக்காத்து, ஜக்காத்துக்கு அடுத்து ஹஜ். இஸ்லாம் என்பது இந்த ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது தூண் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முதலாவது தூண் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் தூண். தூண் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? தூண்கள் தான் ஒரு கட்டிடத்திற்கு அடிப்படை. தூண்கள் இல்லை என்றால் கட்டிடம் கிடையாது. தூண்களை வைத்துத்தான் எந்த ஒரு கட்டிடமும் நிலை பெறும். இஸ்லாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடமாக உருவகப்படுத்தி, அந்த கட்டிடம் நிற்பதற்கு ஐந்து தூண்கள் அவசியம். அந்த ஐந்து தூண்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தூண், இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜக்காத்து, ஐந்தாவது என்னது? ஹஜ். அல்லாஹுடைய கிருபையால் நாம் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பியிருக்கிறோம், அதன்படி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது தொழக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். மூன்றாவது இந்த ரமலான் மாதத்திலே நோன்பையும் நாம் வைத்திருப்போம். இந்த மூன்றுக்கு பிறகு நான்காவது, அடுத்த ஒரு முஸ்லிமுடைய இந்த மூன்றை செய்துவிட்டான் என்றால் அவன் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் என்னது? ஜக்காத். அதற்கு பிறகு ஹஜ். ஜக்காத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஐந்து கடமைகளில் நான்காவது கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை ஒரு மனிதன் செய்யாவிட்டால் இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இதை செய்யாவிட்டால் அவனிடம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போர் செய்வார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதன் தொழுகவில்லை என்றால் அவனிடத்தில் போர் செய்யலாம். இஸ்லாமிய ஆட்சி போர் செய்யலாம்னா எங்க? நம்ம நாட்டில் கிடையாது. யாராவது ஒரு மனுஷன் தொழுகாம இருந்தான்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கத்தி எடுத்துக்கிட்டு போய் உன்னிடத்திலே போர் செய்யலாம் என்று சொல்லி அவனை நம்ம மிரட்டக்கூடாது. அதிகாரம் உள்ளவர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் கையில் எடுப்பார்கள். தொழாம ஒரு மனிதன் இருந்தால் அவனிடத்தில் என்ன செய்யலாம்? என்னடா இஸ்லாமிய ஆட்சிக்கிறது, நீ தொழுகாம இருக்கிற, தொழுகுன்னு அவன் வலியுறுத்துவாங்க. அவன் மீறி தொழாம முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படி செய்வானே ஆனால் அப்போது அவனுக்கு தண்டனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். அதுபோன்றுதான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அவனிடத்தில் சண்டை போடலாம், சண்டையும் போடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸும் இதில் இருக்கிறது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கும் வரை அவர்களிடம் போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். தெளிவான ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லி தொழுது ஜக்காத்தை கொடுக்குமாறு. இந்த மூணு வருது, ஹஜ் கூட இங்க வரல. ஏன்னா ஹஜ் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, நோன்பு, அதை நபி அவர்கள் இங்க சொல்லல. இந்த சண்டை போடுற மேட்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வச்சு மக்கள் கண்டிப்பா செஞ்சு ஆகணும், செய்யாட்டினா அவங்ககிட்ட கேட்கலாம் ஏன் நீ செய்யல அப்படின்னு. என்ன செய்யலாம், அவர்களிடத்தில் நம்ம போராடலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க களிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா, ரெண்டாவது தொழுக, மூணாவது என்ன சொன்னாங்க, ஜகாத். இதை செய்யற வரைக்கும் நான் போர் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கேன். இதை அவர்கள் செய்துவிட்டால் அவர்களுடைய ரத்தமும் செல்வமும் புனிதமானது, அதை பாதுகாப்பது ஆட்சியாளருடைய கடமை. அப்போ ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்போது பாதுகாப்பு கிடைக்கும் என்றால், அந்த இஸ்லாமிய அரசாங்கம் அவனுக்கு முழு பாதுகாப்பை எப்போ வழங்கும் என்றால், அவன் கலிமா சொல்லிட்டேன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அவன் தொழுகையை நிலைநாட்டணும், வேற என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். ஆட்சியாளர் ஜக்காத்தை நிர்ணயிக்கிறார் இஸ்லாமிய முறைக்கு உட்பட்டு, அந்த ஜக்காத் இருக்குமே ஆனால் அப்போது நம்ம என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை கொடுக்கணும், இல்லாட்டா சண்டை நடக்கும். அந்த சண்டையில ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்கள் கொல்லப்பட்டாலும் அல்லாவிடத்துல ஒரு பாவமும் வராது, அல்லாஹ் கேட்க மாட்டான் ஆட்சியாளர்கள்ட்ட, அவனை ஏன் நீ கொலை செஞ்சேன்னு கேட்க மாட்டான். யாரெல்லாம் நீ கடமையாகிய ஜக்காத் அவன் கொடுக்கல அதனால அவன் நான் சண்டை போட்டேன், அதுல அவன் இறந்து போனான்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆட்சியாளர்கள்ட்ட அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான், நீயே அவன்கிட்ட சண்டை போடலன்னா நல்லா கேட்பான். ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு அவன் பிடிவாதம் முடிச்சிருக்கிறான், ஏன் நீ அவன்கிட்ட வந்து ஜக்காத்தை வாங்கல. அப்ப இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்காத நிலையில ஒரு ஆட்சியாளர்கள் மக்கள் இருந்து ஆட்சியாளர்கள் அதை வசூலிக்காமல் இருந்தால் அது குற்றத்தில் வரும். ஆனா அவங்க கடமை என்ன, ஜக்காத்தை அவங்க வசூலிக்க வேண்டும், அது அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை. இதை ஹதீஸ்ல பாக்கிறோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இருந்த வரைக்கும் யாருமே ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லி போகல. ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு யாராவது மதம் மாறி போனாங்களா, இஸ்லாமிய ஐந்து வரும் கடமைகள் யாரும் மறுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, நபி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சில முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் என்ன பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தோனையுமே நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் ஜக்காத்து கொடுப்போம், யார்கிட்ட கொடுப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொடுப்போம், அது நபிக்கு மட்டும் உள்ள தகுதி, நபி அவர்களுக்கு பிறகு யார்கிட்ட கேட்டால் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அவர்களை பத்தி ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, கஃபர மன் கஃபர மினல் அரப், அரபுகள்ல காஃபிரானவர்கள் காஃபிரானார்கள். அரபுகள்ல ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்னு மறுத்தவங்க அவங்க தொழுகவே இல்லை, தொழுகையை மறுத்தாங்களா, இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா மறுத்தாங்களா, இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமாவில் இருந்தாங்க, தொழுதாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. ஆனா ஹதீஸுகள்ல அவங்களை பத்தி எப்படி வருது, கஃபர மன் கஃபர மினல் அரப், அரபுகள்ல காஃபிரா போனவங்க போனாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஜக்காத்த ஒரு மனுஷன் மறுத்தா என்னது, காஃபிரா தான் போறான், அவன் குஃபருக்கு போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்படி ஒரு கூட்டம் மறுக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல தானே இது நடக்குது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, சரி எப்படியா ரசூலுல்லாஹ் தான் கொடுப்பீங்களாங்கிறது தர மாட்டீங்களா, சரி போ அல்லாஹ்ட போய் பதில் சொல்லிக்க உடல போய் போர் செஞ்சாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டியா, நீ கொடுக்கறது உன் கடமை, கொடுக்காடனா நான் சண்டை போடுவேன், ரசூலுல்லாஹி கிட்ட கொடுத்த ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொன்னா நான் சண்டை போடுவேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு படை திரட்டிட்டு போய் அந்த கூட்டத்தாட்ட என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டு அவர்களை அழித்து ஒழித்தார்கள், அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். அப்ப இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் கூட வந்தது. என்ன பிரச்சனைகள், உமர் அலி அல்லா அனுபவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அபூபக்கர் அலி அல்லா அவங்க கைஃப துகாத்தில கோமன், அந்த கூட்டத்தாரிடத்தில் எப்படி நீங்க சண்டை போடுவீங்க, அவங்களுக்கு எதிராக எப்படி நீங்க ஆயுதம் தூக்குவீங்க, அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லியிருக்கிறாங்க, தொழுகிறாங்க, அவங்ககிட்ட எப்படி நீங்க சண்டை போடுவீங்கன்னு கேட்டாங்க. உமர் அபூபக்கர் அலி அல்லாஹ் அப்ப அழகா பதில் சொன்னாங்க, தொழுகையும் ஜக்காத்தும் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றான், குரான்ல எல்லா இடங்கள்லையும் தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் சேர்த்துதான் சொல்றான். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரிய ஹக்கு, ஜக்காத் என்பது பொருளுக்குரிய ஹக்கு. எப்படியா இருந்தாலும் ஹக்க ஒரு மனுஷன் கொடுக்காட்டினா நம்ம வாங்கத்தானே வேணும். ஒரு ஆளுக்குரிய, அது வந்து பொதுவான ஒரு விதி. ஒருவருக்குரிய உரிமையை ஒருவன் தர மறுத்தால் அப்ப என்ன செய்யலாம், நம்ம சண்டை போட்டு அந்த உரிமையை கொடுன்னு வாங்கலாம். இப்ப நமக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒரு ஆள் எடுக்கிறான், அப்ப நம்ம அவன்கிட்ட சண்டை போட உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. அடுத்தவனுக்கு சம்பந்தமான ஒரு உரிமை உள்ள பொருளை இன்னொருத்தவன் எடுக்கிறான், அப்ப நம்ம அவன்கிட்ட என்ன செய்யலாம், சண்டை போட்டு அந்த பொருளை அவனுக்கு நம்ம திருப்பி கொடுக்கலாம். அப்ப அடுத்தவர்களுக்குரிய உரிமையை ஹக்களை ஒருவன் கை வைக்கும் போது நம்ம சண்டை போடலாம். அந்த ஆதாரத்தை தான் அபூபக்கர் அலி அவங்க சொன்னாங்க, ஹக்கு தொழுகை என்பது ரஹ்மானுக்குரிய ஹக்கு. அதை ஒரு மனுஷன் செய்யானா நம்ம சண்டை போடுறோமா இல்லையா, அதுல கருத்தறுபாடு வரல சஹாபாக்களுக்கு மத்தியில. தொழாத மனுஷனா இருந்தா அவன் சண்டை போடலாம், அதுல கருத்து வேறுபாடு வரல. ஆனா எங்க வருது, ஜகாத்துல வரும்போது அபூபக்கர் அலி அவங்க சொல்றாங்க, ஜகாத் வந்து எதுக்குரிய ஹக்கு, அது செல்வத்துக்குரிய ஹக்கு, அதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நான் சண்டை போடத்தான் செய்வேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவங்க சொல்லி சண்டை போட்டாங்க. உமர் அலி அவங்க ஆரம்பத்தில் அதை ஆட்சேபணம் பண்ணாங்க, ஆனா அபூபக்கர் அலி அவங்களுடைய இந்த விளக்கத்துக்கு பிறகு அவங்களும் என்ன செஞ்சாங்க, சரிதான் ஜக்காத்து தரமாட்டேன்னு சொன்னா அவங்களை எப்படி விடுறது, அவங்களை விடக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஜக்காத்தை தர மறுத்தவர்களுக்கு ஜக்காத்துங்கிற அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு நிறைய எச்சரிக்கையை சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு நான்கு எச்சரிக்கைகள், எல்லாமே எச்சரிக்கை தான். அந்த எச்சரிக்கையை ஒரு நாலு வகையை என்ன செய்யலாம், நம்ம பிரிக்கலாம். முதலாவது என்னன்னா, அதாவது நாம பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்காம இருந்தோமோ, தண்டனை எச்சரிக்கை என்னன்னா, நம்ம எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்காம நம்ம வேணும் வேணும் சேமிச்சு அந்த பொருள் மேல நஃப்ஸ் வச்சு தானே ஒரு மனுஷன் ஜக்காத்து கொடுக்காம சேமிச்சு வைக்கிறான், அந்த பொருளையே அல்லாஹ் அதாபாக ஆக்கிடுவான். அந்த பொருளையே அல்லாஹ் என்ன செய்வான், அதாபாக ஆக்கிடுவான். தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தா அந்த தங்கமே மறுமையில வேதனையா வரும். வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தா அந்த வெள்ளியே அவனுக்கு என்ன செய்யும், வேதனையாக வரும். ஆடு மாடுக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தா அந்த ஆடு மாடே அவனுக்கு என்ன செய்யும், நாளைக்கு அவன் வந்து வேதனைப்படுத்தும். அப்ப இந்த தண்டனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நான்கு வகையான தண்டனைகளாக குறிப்பிட்டாங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, எதை ஜக்காத்து கொடுக்காம இருந்தானோ அந்த உலோகம், அந்த தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பிலே உருக்கப்பட்டு அது நெருப்பாக மாற்றப்பட்டு அவனுடைய முகத்தில நெத்திலையும் முதுகு புறத்திலையும் ஊத்தப்படும் ஜக்காத்து கொடுக்காம இருந்தா. இது அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ஒன்பதாவது அத்தியாயம் 35வது வசனம், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும். நரக நெருப்பிலே அவர்களுடைய சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் உருக்கப்படும், அதை கொண்டு அவருடைய நெற்றிலே சூடு போடப்படும், அவருடைய விழாப்புறங்கள்ல சூடு போடப்படும். ஒரு மனுஷன் தங்கத்தை சேமிச்சு சேமிச்சு வைக்கிறான், நீ மனுஷன் பாக்குறாமல சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான், ஏ சேமிச்சு வச்சா அதுக்குரிய ஹக்க கொடு, ஜக்காத்தை கொடு, ஜக்காத்தை தரமாட்டான். இவனுக்கு தண்டனை என்னவா, அதையே எல்லாம் உருக்குவான். ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே சம்பாதித்துக் கொண்டது இதுதான், இதைத்தானே சேமிச்சு வச்சீங்க, ஜக்காத்து கொடுக்கலையில, இது மேல உங்களுக்கு ஆசை ஒரு ஈர்ப்பு இருந்துச்சா இல்லையா, இதோ நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், ஃபதுக்கு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சம்பாதித்ததை நீங்களே சுவைத்து பாருங்கள் அப்படின்னு என்ன செய்வான், அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இது ஜக்காத்து கொடுக்காம இருந்தா கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை. ரெண்டாவது என்னன்னா, அந்த பொருளை அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் கனமானதாக மாற்றி நம்முடைய கழுத்துல தொங்க விடுவான். கழுத்துல கழுத்துல தொங்குனா எப்படி இருக்கும், ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துடும் கழுத்துல தொங்குனா. யாராவது நம்ம வந்து கழுத்தை பிடிச்சி இப்படி தொங்குனா எப்படி இருக்கும், நமக்கு நல்லாவா இருக்கும். ஒரு கொஞ்சோன்னு கழுத்து பிடிச்சிருச்சுனாலே நமக்கு துனியாவே வெறுத்துரும் அப்படிதானே. இன்னும் கழுத்துல கொஞ்சம் லைட்டா ஒரு பிடிப்பு இருந்தாலே நமக்கு வாழ்க்கையே வெறுத்து போகுது, பெரிய அதாபாக இருக்குது. அப்ப கழுத்துல வந்து ஏதாவது ஒரு சுமையை போட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் முதுகுல கூட சுமந்துக்கிறோம், ஆனா கழுத்துல சுமக்க முடியாது, அது அவனுக்கு பல வகையில கஷ்டத்தை தரும். அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த பொருள்களை அதிக எடையோட ஆக்கி அதை கழுத்துல தொங்க விடுவான். இதைத்தானே நீ சம்பாதிச்ச, தூக்கிட்டு போம்பான்ல. அப்ப கழுத்துல எப்படி அதை சுமந்துக்கிட்டு போறது, அப்ப இந்த மாதிரியான ஒரு அதாப் அவர்களுக்கு உண்டு. அல்ல இந்த இதையும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூணாவது அத்தியாயம் 180வது வசனம், மூணாவது அத்தியாயம் 180வது வசனம், சையு தவ்வாக்குன மா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்கள் எதை கஞ்சனம், இந்த உலகத்தில் எதை கஞ்சத்தனம் செய்து கொண்டார்களோ அதை மறுமை நாளில் அவர்களுடைய கழுத்திலே அவர்களுக்கு தொங்கவிடப்படும். அப்ப கழுத்துல தொங்கவிடப்படும், இது ஒரு வேதனை. நான்கு வகையான வேதனை சொன்னோம் இல்லையா. மூணாவது என்னன்னா, ஆடு மாடுகளுக்கு அவன் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பானே ஆனால், மாட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கல, அல்லது ஒட்டகத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல, ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கல, இப்ப அல்ல என்ன செய்வான், அதே மாடை நல்ல கொம்பு உள்ள மாடா கொண்டு வருவான். இந்த உலகத்துல அவன் வச்சிருக்கும் போது கொம்பு இல்லாத மாடை கூட வச்சிருப்பான். அந்த மாட்டுக்கு கொம்பு இல்லாம இருந்திருக்கும், அல்ல சின்ன கொம்பு இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் அதுக்கு ஜக்காத்து கொடுக்காருனா அந்த மாடு எப்படி வருமா, இங்க கொம்பு இல்லாதனால அங்க நல்ல கொம்போட வரும், நல்ல பயங்கரமான கொம்போட கொழுகொழுன்னு இருக்கும். இங்க நோஞ்சானா இருக்கலாம் அவன் வளர்த்த ஆடு மாடுகள், ஆனா அவனை மிதிக்கிறதுக்காகவே, அவனை தண்டிக்கிறதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த மாடுகளை ஆடுகளை அந்த ஒட்டகத்தை கொழுகொழுன்னு மாத்தி விட்டுருவான். அது நல்ல வெயிட்டோடு தெம்போடு நல்ல கூரிய கொம்புகளோடு அது வரும். எதுக்கு, அறுத்து சாப்பிடுறதுக்கா, வந்து இவனை முட்டுறதுக்கு வந்து முட்டும். மாடா அந்த கொம்பால் அவனை முட்டும், ஒட்டகமா அது என்ன செய்யும், தன்னுடைய காலால உதைக்கும் அவனை. ஆடு முட்டும், ஆடு முட்டுறத பாத்திருக்கீங்களா, கொம்பு உடஞ்சிடும் அந்த அளவுக்கு அது போர்ஸா முட்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆடு மாடு நம்மள வந்து முட்டுனா என்ன ஆகும், மாடு முட்டுனா வயிறு கிழிஞ்சு சாக வேண்டியதுதான். ஒட்டகம் மிதிச்சுன்னு சொன்னா நம்ம நஞ்சு போயிருவோம், ஏன்னா அதனுடைய வெயிட் அவ்வளவு பாரமான ஒரு வெயிட். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர்களுக்கு அதாப் வேதனை தரப்படும் நபிசல்லாசவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஜக்காத் ஒரு மனிதன் கொடுக்கவில்லை என்றால் அந்த பொருளை எல்லாம் பாம்பாக ஆக்குவான். இது எத்தனாவது தண்டனை, நான்காவது தண்டனை. ஜக்காத் கொடுக்காத மனிதனுக்கு அந்த பொருளை அல்லாஹ் பாம்பாக மாற்றி விடுவான். சுஜா அக்ரா லஹு ஜபீபத்தானி யுத்தவகுஹு யௌமல் கியாமா, அது வந்து ஒரு பாம்பாக இருக்கும். அந்த பாம்பு அவனுடைய தாடையை என்ன செய்யும், பிடிக்கும், பிடித்து கடிக்கும், அவனுடைய கழுத்திலே அந்த பாம்பு சுற்றி கொள்ளும். அன மாலுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், அன கன்சுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிசம் என்று சொல்லி அவனை அது அதாபு செய்யும், வேதனை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு இந்த நான்கு வகையான தண்டனைகள் அல்லாஹ் மறுமையிலே தருகிறான். அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம ஜக்காத்துடைய அவசியத்தை முக்கியத்தை தெரிஞ்சிருக்கிறோம். இனி அடுத்தபடியாக நம்ம ஜக்காத் எந்த பொருளுக்கு உண்டு, எந்த பொருளுக்கு இல்லை, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜக்காத்தை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை வழங்கிக்கிறோம். அந்த அடிப்படையை வழங்கிக்கிட்டா எதுக்கு உண்டு எதுக்கு இல்லைங்கிற அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணமா நான் சொல்றேன், நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போனுக்கு ஜக்காத் உண்டா, இல்லங்கிறீங்க. நீங்க இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, இதுக்கு ஜக்காத் உண்டா, நீங்க உடுத்துற டி ஷர்ட்டுக்கு ஜக்காத் உண்டா, வச்சிருக்க பேனாவுக்கு இல்ல, கண்ணாடிக்கு இல்ல. ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுக்கணும், பிளேடுக்கு கூட கொடுக்கணுமா, என்னவா நம்ம சேவிங் பண்ற பிளேடுக்கு கூட ஜக்காத் உண்டு, பேனாவுக்கு உண்டு, உடுத்துற ஜட்டிக்கு உண்டு, பனியனுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் ஜக்காத் உண்டு. ஏன்னா அவங்க மார்க்கத்தை சரியான அடிப்படையில் படிக்கல. குர்ஆன் ஹதீஸ் இருந்து என அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, முன்வாழ்ந்த மக்கள் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ற விளக்கத்தை எதையும் பார்க்காம அவங்கவுங்க அறிவுக்குப்பட்டதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுனாலதான் பேனாவுக்கு உண்டு, பேப்பருக்கு உண்டு, எல்லாத்துக்கும் ஜக்காத் உண்டுங்கிற ஒரு தப்பான கருத்தை சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்டதுக்கெல்லாம் இல்ல இல்லன்னு சொன்னீங்க, எந்த அடிப்படையில் சொன்னீங்க, பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு ஜக்காத் இல்ல. பொதுவாக ஜக்காத்துடைய ஒரு அடிப்படையான நோக்கத்தை வழங்கிக்கணும். ஜக்காத் யாருக்கு கடமை, ஏழைக்கா பணக்காரனுக்கா, ஏழைக்கா ஜக்காத் கடமை, ஏழைக்கு கொடுக்கணும், வெரி குட். ஜக்காத் கொடுக்கிறது யாரு கடமைன்னு கேட்டா பணக்காரங்களுடைய கடமை, கனி அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அவன் எப்ப பணக்காரனாவான், அவனுடைய தேவைகள் எல்லாம் முழுமை அடைஞ்சாதான் அவன் பணக்காரன். அப்படிதானே, அடிப்படை தேவைகள் எல்லாம் போகி அதைவிட அடிப்படை தேவைகள் முடிந்து அதைவிட அவனிடத்தில் கூடுதலாக செல்வம் இருந்தா அவன் தான் யாரு, பணக்காரன்கிறவன். அல்லாஹ் நமக்கு தர்மம் செய்யறத எப்படி கடமையாக்கி இருக்கிறான், எப்ப வலியுறுத்துறான்னா, உன்னுடைய தேவைகள் போக எஞ்சி உள்ளதுலதான் உனக்கு என்னது தர்மம், அதுலதான் நீ செலவழிக்கணும். உனக்கே தேவைப்படுதுன்னா நீ அதை என்ன செய்ய வேண்டியதில்லை, தர்மம் செய்ய வேண்டியதில்லை. இது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான அடிப்படை. அப்படிதானே, அடுத்தவங்களும் நம்ம கொடுக்கணும், உங்களுக்கு இல்லை அப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா, நீங்களா விரும்பி விட்டு கொடுத்தா அது உங்களுடைய தாராள மனப்பான்மை. சஹாபாக்கள் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆனா வந்த விருந்தாளிக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்தாங்க, அது அவங்களுடைய தாராள மனப்பான்மை, அது சிறந்த ஒரு பண்புன்னு வைங்களேன். ஆனா அது கட்டாயத்தில் வருமா, அவசியத்தில் வருமா, உங்களுக்கே சாப்பாடு இல்லை அப்ப அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணுமா, அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்க மாட்டான். எப்ப அல்லாஹ் கேட்பான், நீங்க நல்லா சாப்பிட்டு மூடி மூடி வைக்கிறீங்க, சேமிச்சு சேமிச்சு வைக்கிறீங்க, அப்ப அடுத்தவன் பசியோட இருக்கிறான், அப்ப இவனுக்கு சாப்பாடு இல்லை, நீ என்ன போய் மூடி வைக்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுதான் ஜகாத்துடைய நோக்கம். ஜகாத்துங்கிறத எதுக்குன்னா, நம்முடைய தேவைகள் எல்லாம் போக முழுமை அடைஞ்ச பிறகு கூடுதலாக சும்மா நம்ம மூடி வைப்போம் இல்லையா, அதுதான் ஜகாத் என்பது. நம்முடைய அடிப்படையான தேவைகளுக்கு ஜகாத் கிடையாது, இதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற 2வது அத்தியாயம் 219வது வசனம், எதை செலவு செய்ய வேண்டும் என்று நபியை உம்மிடம் கேட்கிறார்கள், குலில் ஆஃப்வ, நபியை நீங்கள் சொல்லுங்கள் மேல் மிச்சமானதை செலவு செய்யுங்கள். அப்ப எதை செலவு செய்யணும்? நல்லா சொல்றான், மேல் மிச்சம். மேல் மிச்சம்னா என்ன, நம்முடைய தேவைகள் போக மிஞ்சது இல்லையா, அதுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்கணும். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பேனா பென்சிலு என்ன சட்டை துணி இந்த போனு இதெல்லாம் வந்து எதுல வரும், யூஸ் பண்ற தேவை, நம்முடைய அவசியமான விஷயங்கள்ல வந்துடும். அப்ப இதை செலவு செய்யணும்னு நல்லா நமக்கு சொல்ல, இதை நம்ம வச்சுக்கலாம், இது நம்முடைய உரிமை, நம்முடைய ஹக்கு, இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. மிச்சமானதுல தான் நம்ம என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும், அதை தான் நம்ம செலவு செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, 1426வது செய்தி. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைரு சதகதி மா கான அன் தஹ்ரி கினன், சதக்காவிலேயே சிறந்தது என்ன தெரியுமா, தேவை போக உள்ளதை கொடுப்பதுதான் சிறந்த சதக்கா. நபிசல்லாசவங்க தேவை போக உள்ளதை கொடுப்பதுதான் என்ன செஞ்சாங்க, சிறந்த சதக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம மனைவிக்கு தேவைப்படும், நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படும், அவங்களுக்கு கொடுக்காம நான் தர்மம் செய்ய போறேன்னு வேற யாருக்கா நம்ம தூக்கி கொடுத்தோம்னா அது சிறந்த சதக்காவா, அது சிறந்த சதக்கா இல்ல. நபி என்ன சொன்னாங்க, உன்னுடைய மனைவி மக்களை கையேந்தக்கூடியவர்களாக நீ விட்டு விடாமல் அவர்களை நீ தன்னிறைவு உடையவர்களாக ஆக்கிவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கறதா எதை சொன்னாங்க, சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, எல்லாத்துலையும் கொடுத்துட்டு நீ சும்மா இல்லைன்னு சொல்லல, நீ வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படுறதெல்லாம் நீ வச்சுக்கோ, உன் தேவை போக இருக்குதுல்ல அதுல நீ கொடு, அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய வழிகாட்டலும் கூட. அதுபோன்று இன்னொரு ஒரு ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெளிவான ஒரு அடிப்படை, இந்த அடிப்படை என்ன அடிப்படை, தேவை உள்ளதுல ஜக்காத்து கிடையாது, நமக்கு எது தேவையோ அதுல ஜக்காத்து கிடையாது. சும்மா நம்ம தேவையில்லாம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இப்போ நமக்கு உதாரணம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, ஒரு உதாரணமா ஒரு 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, அல்ல 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய், எவ்வளவு ஒரு தொகை சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கக்கூடிய தொகை ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மாச செலவுக்கு எவ்வளவு ஆகுது, 8,000 ரூபாய் செலவாயிருது. அந்த 8,000 ரூபாய் பேனா வாங்குறீங்க, பென்சில் வாங்குறீங்க, போன் வாங்குறீங்க, துணி வாங்குறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, அதுக்கு ஜக்காத் உண்டா, இல்ல. இந்த 8,000 ரூபாய் போக இந்த 2,000 ரூபாய் போட்டு வைக்கிறீங்கல்ல சும்மா, அதுல உங்களுக்கு தேவையே இல்லை, சும்மா என்ன செய்றீங்க, பீரோல போட்டு பூட்டி பூட்டி வைக்கிறோம், அதை என்ன செய்யற, பேங்க்ல போட்டு போட்டு வைக்கிறோம், அது தேவைப்படுதா நமக்கு, தேவையில்லை, சும்மா போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான தொகையில தான் ஜக்காத், புரியுதா? அப்ப இந்த விலகி கொண்டீர்கள் என்றால் இந்த குழப்பம் வராது. எந்த குழப்பம் வராது, நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் ஜக்காத் உண்டு அப்படிங்கிற அந்த குழப்பம் என்ன செய்யாது, வராது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்தா பி நஃப்சிக்க, ஜகாத்தே முதல் தர்மம் செய்யறதை பத்தி நபி அவர்கள் சொல்லும் போது நீ ஒன்னிலிருந்து ஆரம்பிங்கிறாங்க. ஜகாத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணுமா? சதக்காவை, தர்மத்தை உன்னிடமிருந்து நீ ஆரம்பி அப்படிங்கிறாங்க. அப்ப தர்மம் என்பதே எங்கிருந்து ஆரம்பிக்கிற? நம்மகிட்ட இருந்து தான். முதல் நம்ம அதை யாருக்கு செலவு பண்ணணும்? நமக்கு. மனைவி கூட ரெண்டாவது. முதல் யாருக்கு? நமக்கு. அப்புறம் என்ன? பத்த சத்த கலை, அதுக்கு நீ தர்மம் செய். ஃபைன் ஃபதல செய்யும், உனக்கு போக ஏதாவது மிஞ்சினால் ஃபலி அகலிக்கவும், குடும்பத்துக்கு. நமக்கு போக உள்ளது அடுத்து யார்? நம்ம மனைவிக்கு, நம்ம பிள்ளைக்கு, பெற்றோர்களுக்கு. அது போக ஃபைன் ஃபதல அகலிக்க செய்யும், அது போக ஏதாவது மிஞ்சினால் ஃபலி கராபதிக்கு, அவன் உறவினர்களுக்கு கொடு. அது போக ஏதாவது மிஞ்சினால் அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடு. நபி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்ப ஜக்காத்துடைய கான்செப்டே, ஜக்காத்து சதக்கா எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஏன்னா சதக்காங்கிறது நம்மளா விரும்பி செய்ய வேண்டியதா இருக்கும், ஜக்காத்துங்கிறது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒரு பொதுவான அடிப்படை என்ன? சதக்காவாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் பொதுவான அடிப்படை, நம்முடைய தேவைகள் முழுமையடையணும். நம்முடைய தேவையான அடிப்படையான விஷயங்கள்ல என்ன கிடையாது? ஜக்காத் இல்லை. இதை நபி அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் சொன்னார்கள். அபுதாவுதுல 1417 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கியதே உங்களுடைய செல்வங்களில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான். ஜகாத் கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்ன? எஞ்சிய செல்வங்களை எதுக்கு? தூய்மைப்படுத்துறதுக்கு. ஏன்னா அதுல ஒரு அசுத்தம் இருக்குது, எஞ்சிற செல்வம் இருக்குல்ல, அதுல ஒரு அசுத்தம் இருக்குது. அந்த அசுத்தத்தை தூய்மைப்படுத்துறதுதான் இது ஜகாத். என்ன அசுத்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப அல்லாஹ் நமக்கு காசு பணத்தை கொடுக்கறான்ல, கொடுக்கறான், அத நமக்கு தேவைப்படுற அளவு நம்ம வாங்கி செஞ்சோம்னா பிரச்சனை இல்லை. அது முறையான அடிப்படையில் செலவழிக்கப்படுது, நமக்கு தேவையாகுது, நம்ம செலவழிக்கிறோம், அது பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஆனா தேவையே இல்லாம நம்ம செல்வத்தை போட்டு வைக்கிறோம். உலகத்துல எவ்வளவு பேர் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க. இப்ப இது அசுத்தமா இல்லையா? நம்ம செய்யற வேலை ஒரு தப்பான வேலையா இல்லையா? எவ்வளவு பேர் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்முடைய தேவையெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம அவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். ஆரம்பத்தில் அப்படிதான் சட்டம் இருந்துச்சு. இந்த ஜகாத் கடமையாகிறதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்களேன், மிச்சத்தை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். சேமிச்சுல வைக்க கூடாது. சேமிச்சு வைக்கலாங்கிற அனுமதி எப்ப வந்துச்சுன்னா, ஜகாத் வந்த பிறகுதான் வந்துச்சு. அல்லா ஜகாத்த கடமையாக்க பிறகுதான் சரி போங்க அப்படின்ட்டு போனா போகுதுன்னு சேமிக்க அல்லா அனுமதி கொடுத்தான். இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சிந்திச்சு பாக்கணும். மக்கள் மக்கள் என்னமோ 100,000 ரூபாய் இல்ல எப்படி 2,500 ரூபாய் ஜக்காத் கொடுக்கறது இப்படி யோசிக்கிறாங்க. 100,000 சில பேருக்கு 100,000 ரூபாய் இருக்கும்போது 2,500 கொடுக்கறது பெருசா தெரியாது. அது 1 கோடியா மாறிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப ஜக்காத் தொகை எவ்வளவு கொடுக்கணும்? 100,000 க்கு 2,500னா 1 கோடிக்கு எத்தனை? 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்கணும். 2.5 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்கணுமான்னு யோசிப்பான். ஆனா 1 லட்சம் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்க மனசு வந்தது. ஆனா இப்ப அவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்கணும்னு நினைப்பான். 2.5 லட்சம்னா அவன் 1 கோடி இருக்குதுல்ல. அல்ல அவனுக்கு அந்த அதை அதிகமாக்கி இருக்கானா இல்லையா? இப்படி மனுஷன் பார்க்க மாட்டேங்கிறான். சரி, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜக்காத் கொடுக்கறதுக்கு பெரிய கஷ்டமா தெரியுது. சில பேருடைய ஃபத்துவாக்கள் ரொம்ப இலகுவாகவும் இருக்குது. என்ன ஃபத்துவா? சில பேர் ஒரு ஆதாரம் இல்லாம அந்த நாத்திக சிந்தனையை அடிப்படையாக கொண்டு அவங்க அறிவை போட்டுக்கிட்டு புதுசு புதுசா மார்க்கத்தை உருவாக்கி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு கருத்து தான் என்னது? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் ஜகாத். என்ன? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தால் போதும். இது வந்து உலகத்தில் யாரும் சொல்லாத கருத்து. புதுசா வந்த சரக்குன்னு வைங்களேன், அப்ப மக்கள் என்ன செய்யணும்? ஆகா, இது புது சரக்காவில் இருக்குது, இது வந்து முஸ்லிம்கள் உள்ள நடைமுறை இல்லை என்பதை சுதாரிக்கணும். சில பேருக்கு இந்த ஃபத்வா ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆமா, கணக்கு முடிச்சிடலாம்ல. என்ன, ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கா? ஜக்காத்த குடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் நமக்கு சேஃப்டி ஆயிரும்ல அப்படின்னு இது ஒரு இலகுவான ஒரு ஃபத்வாவா உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க ஜக்காத் விஷயத்தில் இப்படி பார்க்காதீங்க. ஜக்காத்துல இலகு கிடையாது. நீங்க என்ன பார்க்கணும் ஜக்காத்துல? அல்லாஹ் முன்னாடி என்ன சட்டமாக்கியிருந்தான் தெரியுமா? தேவைக்கு போக உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துடணும், சேமிக்க கூடாது. சேமிக்கிறது ஹராம். அல்லாஹ்வுடைய பார்வை அப்படித்தான். ஜக்காத்துல 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, முன்னாடி அல்லாஹ் வச்சிருந்த சட்டம் என்ன? 10,000 ரூபாய் உனக்கு தேவைப்படுதா? 40,000 ரூபாய் இந்த பூட்டி வைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு தேவைப்பட்டா செலவு பண்ணு, இல்லையா மிஞ்சுறத பூரா எல்லாத்துக்கும் தூக்கி கொடு. இப்படித்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்? கடமையாக்கி இருந்தான். ஏன் சும்மா செல்வத்தை பூட்டி வைக்கிறது அது தப்பு. அது வந்து என்னது? முறையற்ற ஒரு செயல், அது அசுத்தமான ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய பார்வையில அது என்ன காரியம்? அது அசுத்தமான காரியம். அப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஜகாத்தை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கியது எதுக்குன்னா, லியு தைப மா பகிய மின் அம்வாலிக்கும், உங்கள் செல்வங்களில் எஞ்சியதை சுத்தப்படுத்துவதற்கு. செல்வங்கள்ல எஞ்சிருச்சுல, எஞ்சிய செல்வத்தை நீங்க பூட்டி வைக்கிறீங்க, அப்ப அது அசுத்தமா சுத்தமா? நம்ம மிஞ்சி எஞ்சி இருக்கிற செல்வம் அதை நம்ம சும்மா சும்மா சேமிச்சு வைக்கிறோம், இது அசுத்தமா அசுத்தமா? அசுத்தம், சுத்தம் கிடையாது. ஏன் அசுத்தம்? அது ஏழைகளுக்கு போய் சேரலங்கிறனால அசுத்தமா இருக்கு. அம்புட்டு செல்வம் அசுத்தம் தான். அதை சுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படியா சேமிச்சு வைக்கணுமா, உன் பிள்ளைக்கு சேமிச்சு வைக்கணுமா, உன் குடும்பத்துக்கு சேமிச்சு வைக்கணுமா, உனக்கு சேமிச்சு வைக்கணுமா? ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதுல கொடுக்க வேண்டிய அளவு இருக்கு, ஜகாத் இருக்கு, அதை கொடுத்துரு, அதுக்குரிய ஹக்க நீ கொடுத்துரு, நீ சேமிச்சு வச்சுக்கோ. அப்ப இந்த கண்டிஷனோட தான் அல்லாஹ் எதை கண்ட கடமையாக்குனா, ஜகாத்த. அததான் நபி சொன்னாங்க, உங்கள் செல்வங்களில் எஞ்சியதை சுத்தப்படுத்துவதற்கு தான் ஜகாத்து. அப்ப இந்த வாசகத்திலிருந்து நம்ம இன்னொன்னு புரியணும். என்ன புரியணும்? செல்வங்களில் எஞ்சியது ஜக்காத்தை எதுல வரும்? எஞ்சியதுல தான் வரும். நபி சொல்லுடைய இந்த வாசகத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், ஜக்காத் என்பது எதுல இருந்தான் வரும்? எஞ்சிய செல்வங்கள்ல தான் வரும். எஞ்சிய செல்வங்கள், எஞ்சாத செல்வங்கள் என்ன? தேவை போக உள்ளதுதான் என்னது? எஞ்சிய செல்வங்கள் என்ன? அப்ப அதுலதான் ஜக்காத். அப்ப நம்ம எதுல ஜக்காத் இல்ல? நம்முடைய தேவைகள்ல ஜக்காத் கிடையாது. இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. இமாம்கள்லாம் என்ன, நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஹதீஸ்கள்லாம் இந்த அடிப்படையை போட்டாங்கன்னா சும்மா புத்தி இல்லாமையா போட்டாங்க? இன்னைக்கு வந்துகிட்டு ஹதீஸ்களை பாக்குறது இல்ல, எதையும் பாக்குறது இல்ல, எல்லாத்திலையும் ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு பக்கம் ஜக்காத்தை பூரா அழிச்சு நாசமாக்குறது, இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் ஜக்காத்துல அங்க போற ஜக்காத்து கொடுக்கணும் சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு குழப்பம். எல்லாம் இந்த ஹதீஸ்களை வச்சு, குரான் வசனங்களை வச்சு, சதக்காவுடைய பேசிக்கை வச்சு, அதெல்லாம் வச்சுதான் இந்த அடிப்படையை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க ஜக்காத்துல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில விஷயங்களை ஜக்காத்து நமக்கு கடமையாக்குனாங்கல்ல, அவங்க கடமையாக்கிய விதம், அதுல வந்து அவங்க போட்ட எல்லை, அந்த கணக்கு, இதெல்லாம் பார்த்தாலும் எல்லாத்திலையும் ஜக்காத் இல்ல. ஜக்காத் என்பது எல்லா விஷயத்துல இல்ல, அது வந்து ஒரு ஒரு நிலைக்கு ஒரு மனுஷன் போன பிறகுதான் அது வரும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இப்ப உதாரணமா ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் நிசாப நபி அவர்கள் சொன்னாங்க, ஆடா அதுல 40 ஆடு இருந்தா ஜக்காத்து உண்டு, ஒரு ஆட்டை 39 ஆடு இருந்தா ஜக்காத்து கிடையாது. அப்ப ஏன் நீ அவன் தேவையான எல்லா விஷயத்திலையும் ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா நபி அப்படி ஒரு பார்வையில இருந்தாங்கன்னா ஏன் நிசாப போடணும்? நிசாப தேவையே இல்லையில, 40 ஆடு இருந்தா ஏன் சொல்லணும்? தேவையே இல்லாது என்ன தேவை போக உள்ள எல்லாத்தையும் ஜக்காத்து கொடுன்னு சொல்லிடலாம். நபி 40 ஆடு சொல்றதே எதுக்கு? ஜக்காத் எல்லாருக்கும் கிடையாது, எல்லா விஷயத்திலையும் கிடையாது. அவன் தேவையெல்லாம் முடிஞ்சு எஸ்டா வச்சிருக்கான்ல, வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், காசு பணத்துல ஆசை கொண்டு அதை வளர்க்கிறான். ஆசையா பிரச்சனை இல்லை, வளர்த்துக்கோ, ஆனா இந்த கண்டிஷன் குடு. அது மாதிரி ஒட்டகத்துல, மாட்டுல, என்ன பயிர்கள்ல, தங்கத்துல, வெள்ளியில, எல்லாத்திலையும் நபி என்ன செஞ்சாங்க? ஒரு நிசாப், ஒரு நிசாப்னா என்ன? ஒரு எல்லை, ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நிர்ணயித்தார்கள். அந்த தொகை அளவுக்கு இருந்தாதான் ஜகாத்தே கடமையாகும். அப்ப இந்த நிசாபை நபி அவர்கள் நியமித்தது எதை காட்டுது நமக்கு? ஜகாத் என்பது மேல்மிச்சமான விஷயங்கள்ல தான், எதுல மேல்மிச்சமா கூடுதலாக நம்ம சேமிக்கக்கூடிய விஷயங்கள்ல தானே தவிர அடிப்படையான விஷயங்கள்ல இல்ல. அப்ப இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எது எதுக்கு ஜகாத் இல்ல? உதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஜகாத் இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம். இதுக்கு இவ்வளவு வசனங்கள், ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கு. அப்பனா எது எதுக்கு ஜக்காத் இல்ல? உதாரணமா சொல்லுங்க. வாகனங்களுக்கு ஜக்காத் இல்ல, வேற எதுக்கு இல்ல? எதுக்கு? எதுக்கு ஜக்காத் இல்ல அதை முதல் சொல்லுங்க. வீட்டுல உள்ள யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள், வீட்டுல ஒரு பர்னிச்சர் வாங்கி போடுறீங்க, மெத்த வாங்கி போடுறீங்க, லைட் வாங்கி போடுறீங்க, நீங்க வீட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி என்ன மாதிரி பொருள் வாங்கி போட்டாலும் அதுக்கு என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. உங்க சொந்த வீட்டுக்கு ஜக்காத் உண்டா? அதுக்கும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயம், சொந்த வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது. ஒரு சூப்பர் கார் வாங்குறீங்க, அது நல்ல பல லட்சங்கள் பெருமதியான கார் தான், ஜக்காத் உண்டா? இல்ல. உனக்கு தேவையா, நீ எவ்வளவு வேணா யூஸ் பண்ண. அப்ப சில பேர் கேட்பாங்க, அப்படின்னா ஒரு மனுஷன் கோடிக்கணக்கில் வீட்டிலே பணம் போட்டா போட்டு போறான், உனக்கு என்ன? அல்லாஹ் ரசூல் பார்க்கலே போட்டு போறான், உனக்கு என்ன விஷயம், என்ன அவன் சேமிச்சு சும்மா போட்டு வைக்கிறதுல தானே அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும். அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவன் பயன்படுத்தக்கூடிய போனுக்கு ஜக்காத்து கிடையாது, வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது, நகைக்கு, அது நான் பின்னாடி சொல்றேன் என்ன நகைக்கு ஜக்காத் உண்டாங்கிறத நான் பின்னாடி நான் சொல்றேன். அடுத்த அன்பான சகோதரர்களே, அது மாதிரி இந்த பொருள்கள் இருக்குதுல்ல, பொருள்கள்ல எதுக்கு ஜக்காத் உண்டு இல்லைன்னு நபி அவர்கள் சொல்லும் போது இந்த அவர் சொன்னார் இல்லையா, வியாபாரத்துக்கு எஸ்டா நம்ம வாங்கி போட்டா ஜக்காத் உண்டுன்னு. அது மாதிரி சஹாபாக்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்க காலத்துல அந்த நடைமுறை இருந்திருக்குது. இப்ப ஆடு மாடு வச்சிருக்கிறாங்க, அல்லது ஒரு ஆள் பட்டை வச்சிருக்கிறார், அதெல்லாம் ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்றார், அல்லது ஒரு ஆள் சூட்கேஸ் கடை வச்சிருக்கார். இத ஒரு மனிதர் அவருக்கு தேவையான அளவு பெட்டி வச்சுக்கிட்டா ஜக்காத் கிடையாது. அதே இது அவர் பிசினஸ் யூஸ் பண்ணா, ஏன்னா பிசினஸ் போனீங்கன்னா அங்க எத்தனை கோடி பல கோடிகள் வர ஆரம்பிச்சிடும், அது கணக்கு வழக்கு கிடையாது. நிறைய பேர் அவன் கையில பணமே இருக்காது, ஆனா அவன் கோடீஸ்வரனா இருப்பான். அவன் பணம் போற எங்க இருக்கும், பிசினஸ்ல தான் போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, லாபம் வர வர அதை என்ன செய்வாங்க, பிசினஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க கையில பணம் இருக்காது. இவங்களுக்கு ஜக்காத் இல்லையா? இருக்கு. என்ன, நீ இந்த வியாபாரத்துல போட்டிருக்கியா இல்லையா? அப்ப ஏன்னா அது உன்னுடைய அவசியம் இல்ல, அத்தியாவசியம் இல்ல அப்படிங்கறதுனால அதுக்கு என்னது ஜக்காத் உண்டு. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய குதிரையிலையும் அடிமையிலையும் ஜக்காத் கிடையாது. குதிரையிலையும் இல்ல, எதுல இல்ல, அடிமையிலையும் சதக்கா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு? குதிரை அவன் ஏறி உட்காருவான். இன்னைக்கு நம்ம காருக்கு ஜக்காத் இல்லங்கிறமே, எதை வச்சு சொல்ற, இதை வச்சுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரு கிடையாது, குதிரை இருந்துச்சு. இன்னைக்கு நபி இருந்தா கார்ல ஏறி போவாங்க, காருக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க காலத்துல உள்ள வாகனம் குதிரை. அது மாதிரி அடிமை, அடிமை வந்து அந்த காலத்துல வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. இன்னைக்கு நமக்கு பாக்குறதுக்கு நிறைய மிஷின்கள், ஏன்னா கிரைண்டர் மிக்சின்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நபி ஏன் ஜக்காத் இல்லைன்னு சொன்னாங்க? அதெல்லாம் ஒரு ஆளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அதே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அடிமை எப்புறம் விக்கிறார், அப்ப ஜக்காத் உண்டா இல்லையா? உண்டு. குதிரை எப்புறம் வாங்கி பிசினஸ் பண்றாரு, ஜக்காத் உண்டா இல்லையா? ஜக்காத் உண்டு. அப்ப இந்த அடிப்படையை வழங்கிக்கிறோம். வியாபாரம் செஞ்சாங்கன்னா வியாபாரத்துல ஈடுபடுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் என்ன உண்டு, ஜக்காத்து உண்டு. அதை நம்ம வழங்கிக்கிறோம். அது மாதிரி இந்த விவசாயத்துக்கு நமக்கு ஜக்காத் சொன்னாங்க. அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இருக்குதுலே, மாடுகள், அந்த மாடுகளுக்கு நபி ஜக்காத் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் பத்து மாடு வச்சிருக்காரு, அந்த பத்து மாடு உழுவுவதற்கு பயன்படுத்துறாரு. நபி சொன்னாங்க, லைசஃபி அவாமிலில் பக்கரி சதக்கா, பயன்படுத்தக்கூடிய அந்த மாடுகள், வேலை செய்யக்கூடிய மாடுகளுக்கு என்ன கிடையாது, ஜக்காத் இல்ல. அதெல்லாம் நபி இல்லைன்னு இல்லைன்னு நமக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. இப்ப ஆடு மாடு கூட நம்ம வளர்க்க, ஜக்காத் என்பதே நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் முழுமையடைஞ்சு என்ன மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னது, ஜக்காத். இப்ப நீங்க பத்து மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, நீங்களா தீனி போட்டு வளர்த்தீங்கன்னா ஜக்காத் உண்டா இல்ல? ஆடு மாடு கூட நபி ஜக்காத் சொன்னாங்க. நீங்க 40 ஆடு வளர்க்குறீங்க, ஆட்டுக்கு 40 ஆடு இருந்தா எத்தனை ஆடு கொடுக்கணும், ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்கணும். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, 40 ஆடுக்கு நீங்க தான் தீனி போடுறீங்க, அதாவது சும்மா புல்வெளியில மேஞ்சிட்டு வரல, அதான் நீங்க தான் தீனி போட்டு காசு செலவழிச்சு தீனி வாங்கி கொடுத்து அதுக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க, அப்ப ஜக்காத் உண்டா? இதுக்கு ஜக்காத் இல்ல. ஏன்னா நபி சொன்னாங்க தெளிவா, ஃபீ சதக்கத்தில் கடமை ஃபீ சாயிமத்திஹா, இயல்பாக மேய்ந்து உண்ணக்கூடிய அந்த ஆடு மாடுகளுக்கு தான் என்ன உண்டு, சாயிமத்துல தான் ஜக்காத் உண்டு. நம்மளா தீனி போட்டு வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு என்ன கிடையாது, ஜக்காத் உண்டு. அப்ப ஏன் நபி இதை பாக்குறாங்க, இந்த இடத்துல நபி என்ன பார்க்கல, நீ தீனி போட்டான்னா அது என்ன சொத்து தானே வளர்க்கிற அப்படின்னு நபி பார்க்கல. அதுல உன்னுடைய கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்கிறது, அதனால அதுலதான் நபி என்ன செய்யறாங்க, தள்ளுபடி பண்றாங்க. அப்ப ஜகாத் என்பதே மேல் மிச்சமான விஷயங்கள்ல தான் நம்ம என்ன செய்யணும், இந்த செய்தியில இருந்து நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாயிருக்கும். இப்ப சகோதரர் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்வி கருவம், அணியக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் உண்டா? இதுல கருத்து ஒருபாடு இருக்குது சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே, சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில பேரு அதுக்கு ஜக்காத்து உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் அதுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு வகையான கருத்துகள் இருக்குது. ஆனா இந்த அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா இல்லையா என்பதை நீங்க தெரியணும்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அடிப்படையை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. நம்ம என்ன அடிப்படை சொன்னோம், யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு என்ன கிடையாது, ஜகாத்து இல்லங்கறத சொன்னோம். இது ஒரு அல்ல குர்ஆன் ஹதீஸ் உள்ள அடிப்படை தான், விஷயம் தான். அந்த அடிப்படையில தான் அணியக்கூடிய நகைகள் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நம்ம எப்பயுமே இயல்பாக அணியக்கூடிய நகைகள் ஒன்று இருக்குது, அப்பப்ப மட்டும் அணியிறது, அப்புறம் எங்க வைக்கிறது, பீரோல வைக்கிறது. இப்படி ரெண்டு வகையான அணியக்கூடிய நகைகள் இருக்குது. இப்ப பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்பயுமே காதல் என்ன செய்வாங்க, தோடு போட்டிருப்பாங்க. எப்பயுமே சில செயின் என்ன செய்வாங்க, சில ஆபரணங்களை கழுத்துல போட்டிருப்பாங்க. இயல்பாகவே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அதை செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான நகைகளுக்கு ஜகாத் உண்டான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் எந்த அடிப்படைக்குள்ள வந்துடும், பயன்படுத்தக்கூடிய நகைகள், இதுக்கு ஜகாத் கிடையாது. ஆனா இதுக்கும் உண்டுன்னு சில கருத்து இருக்குது. ஆனா நாம ஆய்வு செஞ்ச வகையில சில சஹாபாக்கள் இதுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கருத்து நமக்கு சரியா தெரியுது. ஏன்னா இதுதான் எந்த அடிப்படைக்கு ஒத்து வருது, யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு ஜகாத் இல்லைங்கிற ஒரு பொதுவான ஒரு அடிப்படைக்குள்ள இது வர்றதுனால இதுக்கு ஜகாத் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தும். இதுதான் நமக்கும் சரியா தெரியுது. அந்த கருத்தை சொன்ன சஹாபாக்குடைய கருத்தை நம்ம என்ன செய்யறோம், அந்த வகையில எடுத்துக்கொள்றோம். இது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்கு. இந்த இடத்துல சஹாபாக்களுடைய இந்த கருத்தை நம்ம எடுக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தூர தள்ளிட்டு சஹாபியுடைய கருத்தை எடுக்கணுங்கிறது தேவை. பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு ஜகாத் இல்லைங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல தான் அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான், அதுக்கு இது ஒத்து வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் பெண்கள் என்ன செய்வாங்க, சில நகைகளை அணிவாங்க. திருமண நேரங்கள், விழா காலங்கள், இந்த நேரத்தில் மட்டும்தான் அணிவாங்க. மற்ற நேரத்தில் அந்த நகை எங்க இருக்கும், பெட்டிக்குள்ளதான் இருக்கும். அப்ப இதுக்கு ஜகாத் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுக்குதான் அவங்க நிறைய சேர்த்து வைக்கிறது. அவங்க சேர்த்து வைக்கிறது, இந்த மூடி வைக்கிறது, குவிக்கிறது எல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரியான நகைகள் தான். எந்த ஒரு பெண்ணும் பாருங்க, ஒரு 15 பவுன் எப்பயுமே போட்டுட்டு இருப்பாங்களா? அப்படி எந்த ஒரு பொண்ணும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு பெண்மணி அப்படி இருக்க மாட்டாங்க. புது பெண்ணு கூட கல்யாண நேரத்தில் போடுவாங்களே தவிர கல்யாணம் முடிஞ்சுட்டு என்ன செய்வாங்க, கலட்டி வச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரியான நகைகளாக இருந்தா அப்பப்ப மட்டும் போட்டுக்கிட்டு மற்ற நேரத்தில் என்ன செய்யறது, கலட்டி வைக்கிறது. இதுக்கு ஜகாத் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லணும்னு வைங்களேன், எல்லா பேரும் இப்படித்தான் என்ன செய்வாங்க, நகையை வாங்கி போடுவாங்க. நகையை பூரா இப்படி வாங்கி 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 பேங்க்ல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது சன் பேங்க்ல இருக்கும். அப்ப இந்த நகைகளுக்கு ஜகாத் உண்டா இல்லையான்னு கேட்டா ஜகாத் உண்டு அப்படிங்கிறது தான் சரியான கருத்து. புரியுதா? இது அணியக்கூடிய நகைகள் சம்பந்தமா. இதுல சஹாபாக்களுடைய கருத்துக்கள்லாம் விரிவா இருக்குதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யல, சொல்லல. இப்ப நம்ம அடுத்து ஒரு சில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம சொல்லி இந்த உரையை நம்ம நிறைவு செய்கிறோம். என்னன்னா, எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும், ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நபிசல்லா சொங்க வெள்ளிக்கு தெளிவா சஹீல் புகாரில எல்லாம் ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெள்ளிக்கு நபி சொன்னாங்க, 5 ஊக்கியாவுக்கு கீழே இருந்தால் வெள்ளியிலே ஜகாத் இல்லை, 5 ஊக்கியாவுக்கு கீழே இருந்தா வெள்ளியிலே ஜகாத் இல்லை. 5 ஊக்கியா, ஒரு ஊக்கியா என்பது 40 திருகம். எவ்வளவு? 40 திருகம். ஒரு ஊக்கியாங்கிறது 40 திருகம். 5 ஊக்கியான எத்தனை திருகம் ஆச்சு, 200 திருகம் ஆச்சு. அப்ப 5 ஊக்கியாவுக்கு கீழே ஜகாத் இல்லைன்னு சொன்னா எத்தனை திருகமுக்கு கம்மியா இருந்தா ஜகாத் இல்ல? எத்தனை திருகம், 200 திருகத்துக்கு கீழே இருந்தா ஜகாத் இல்ல. ஒரு ஆள்கிட்ட 199 திருகம் தான் இருக்கு. திருகம்னா இப்ப உள்ள சவுதி குவைத்து திருகம் கிடையாது, நபிசல்லத்தில் உள்ள திருகம். அது என்ன அளவுங்கிறத நான் சொல்லுவேன். 199 திருகம் இருந்தா ஜகாத் இல்ல. எத்தனை திருகம் இருக்கணும், 200 திருகம் இருக்கணும். திருகம்ங்கிறதே வெள்ளி. நபிசல்லா காலத்தில் திருகம்னா என்ன அர்த்தம், வெள்ளி காசுன்னு அர்த்தம். தங்க காசுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, தீனார். தங்க காசுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, தீனார். இதை விளங்கிக்கோங்க. சரி, அப்ப நிசாபு வெள்ளியில நிசாபு எவ்வளவு, 200 திருகம். 200 திருகம் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் வெள்ளி, ரெண்டு விஷயம் பார்க்கணும். நிசாபு எவ்வளவு கொடுக்க வேண்டிய, ஜகாத்துடைய அளவு எவ்வளவு. நிசாபு 200 திருகம், ஓகே, 200க்கு எவ்வளவு கொடுக்கணும் அத ஹதீஸ்கள்ல பாக்குறோம். ஃபி ரிக்கத்தி ருபுல் உஷ்ரி, 200க்கு 5 திருகம். 200 திருகம் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், 5 திருகம் கொடுக்கணும். 200க்கு 5 திருகம், 200 திருகம் இருந்தா 5 திருகம்னா, அப்ப 100 திருகம் இருந்தா, 100 திருகம் இருந்தா தேவையில்லை, ஒரு ஆள்கிட்ட கூடுதல உள்ள தொகை இந்த நிசாபை விட எவ்வளவு இருக்குது? நூறு, புதுசா ஒரு 100 திருகம் வந்திருக்குன்னு வைங்களேன். இப்ப கொடுத்துட்டார் அவரு, 200 திருகத்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டார். ஒரு மாசம் கழிச்சு புதுசா என்ன செஞ்சிருக்கு அவருக்கு? 100 திருகம் வந்திருக்கு. அவர் ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாதான் கடமை. ஆனா இப்பவே அவர் கொடுக்க நினைக்கிறார். இப்ப எவ்வளவு கொடுப்பார்? 2.5 கொடுப்பார். எவ்வளவு கொடுப்பாரு? 2.5. புரியுதா உங்களுக்கு? 200 × 5 சொன்னா நிசாபு தான் 200. கொடுக்க வேண்டிய அளவு 200 × 5 நூத்துக்கு எவ்வளவு? 2.5. இப்ப 100 × 2 கணக்கு எப்படி வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் நடைமுறையில ஜகாத் எப்போ எவ்வளவு கொடுக்கணுங்கிறோம், 100 × 2% அப்படின்னு நம்ம கொடுக்கறோம். இந்த 2% வந்து எப்படி வருது தெரியுதா? நபி வெள்ளிக்கு 200 × 5 சொன்னாங்க, நம்ம தான் பெர்சன்டேஜ் கணக்குக்கு எவ்வளவு எடுக்கிறோம். அப்ப 100 எவ்வளவு, சதவீதத்துக்கு எவ்வளவு பார்த்தா எவ்வளவு? 2.5 அப்படிங்கிறது வருது. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப 400 திருகம் இருந்தா எவ்வளவு ஜக்காத் கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்போம்? 10 கொடுப்போம். 800 இருந்தா 20. இதுதான் வெள்ளியில் உள்ள சொல்லப்பட்ட அளவு. இப்ப வெள்ளி முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம தங்கத்துக்கு வருவோம். தங்கத்துல எவ்வளவுனா நிசாப், தங்கத்துல நிசாப் 20 தீனார், 20 தீனார் இருக்கணும் தங்கத்துல. என்ன 20 தீனார் இருந்தாதான் ஜக்காத்து கடமை. 19 தீனார் இருக்கு, 20 தீனாருக்கு கம்மியா இருந்தா ஜக்காத் என்ன இல்ல, தங்கத்துல கடமை கிடையாது. 20 தீனார் இருந்தாதான் ஜக்காத்து கடமையாகும். சரியா? 20 தீனார் அள தங்கத்துடைய நிசாப் என்ன? 20 தீனார். நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க, 20 தீனார் நிசாப். 20 தீனாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஓன்ல எவ்வளவுங்கிற கணக்கு இருக்குல்ல, நிசாபு இருக்கிறது ஓன்லையும் தங்கத்திலையும். அந்த அதிகபட்ச தொகை ஜகாத் கடமையாகுவதற்குரிய குறைந்தபட்ச தொகை தங்கத்துல வெள்ளியில ஆட்டுல மாட்டுல அதுதான் நிசாபுன்னு சொல்றது. எவ்வளவு கொடுக்கணும் அந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். இப்ப தங்கத்துல நிசாபு வந்து அந்த குறைந்தபட்ச தொகை வந்து எவ்வளவு? 20 தீனார். எவ்வளவு கொடுக்கணும்? 1/2 தீனார். 20 அரை. நபி சொன்னாங்க ஃபீ குல்லி 40 தீனார், 40 தீனார் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும்? 1. 40னா 1. 20 தீனார்னா எவ்வளவு? 1/2. அப்ப 80 தீனார்னா எவ்வளவு? 40க்கு 1 தீனார் ஜக்காத் கொடுக்கணும். 80 தீனார் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும்? 2. 100 தீனார் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும்? 2.5. அப்ப இங்கே 2.5% கரெக்டா வருதா? நம்ம இன்னைக்கு நடைமுறையில ஜக்காத் என்பது 100க்கு 2%ங்கிறது இந்த ஹதீஸ்கள் இப்படி சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அப்ப வெள்ளிக்கு 100க்கு 2.5 வந்துச்சு, தங்கத்துக்கு எவ்வளவு வருது? 100க்கு 2.5 வருதா? சரி, இன்னைக்கு நம்ம எதை நம்ம நிசாபா எடுத்துக்கிறது? தங்கத்தை எடுக்கிறதா வெள்ளியை எடுத்துக்கிறதா? தங்கத்தை எடுக்கிறோம். ஏன்னா தங்கத்தை எடுத்தோம்னா நமக்கு ஜக்காத் வந்து சீக்கிரம் கடமையாகாது இல்லையா? ஆனா வெள்ளியை எடுத்தா சீக்கிரம் கடமையாயிரும். எப்படி? வெள்ளியுடைய நிசாப் எவ்வளவுன்னு சொன்னோம், 200 திருகம். நபிசல்லாஸ் காலத்துல ஒரு திருகம் என்பது இப்ப உள்ள கிராமுக்கு பாத்தீங்கன்னா 3 கிராம். நபிசல்லாஸ் காலத்துல பயன்படுத்திய அந்த ஒரு திருகம் என்பது எத்தனை கிராம்? இப்ப உள்ள வெள்ளி 3 கிராம் வெள்ளி தான் ஒரு திருகம் என்பது. ஒரு திருகம்னா 3 கிராம், எத்தனை கிராம் இருக்கணும்? 3 கிராம். அப்ப 200 திருகம் காலம் இருந்தாதான் நபிசல்லாஸ் ஜக்காத் கடமை சொல்லியிருக்காங்க. அப்பனா எத்தனை கிராம் இப்ப இருக்கணும்? 600 கிராம். 600 கிராம் வெள்ளி இருந்தா உங்களுக்கு ஜக்காத் கடமை. 1 கிராம் வெள்ளியுடைய ரேட் எவ்வளவு? 39 ரூபாய் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டு. 39 ரூபாய் 1 கிராம். அப்ப 600 × 39 எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய் வரும். ஒரு 25,000 ரூபாய் வைங்களேன். இப்ப நபிசல்லாஸ் அவங்க சொன்ன வெள்ளியுடைய நிசாப் எடுத்தா நீங்க எல்லாரும் ஜக்காத் கொடுக்கணும். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும். ஏன்னா 25,000 கூட இல்லாத மனுஷன் யாரு? யாராவது இருக்காங்களா? எல்லா வீட்டும் 25,000 ரூபாய் இருக்கும். குடிசை வீட்டில் இருக்க கூட கூட என்ன செய்யும், 25,000 ரூபாய் இருக்கும். அப்ப அவன் ஜக்காத் கொடுக்கணுமா? சரி, தங்கத்துடைய நிசாப் வரும். நபி எத்தனை தீனார் சொன்னாங்க நிசாப்? 20 தீனார். 1 தீனார் என்பது 4.5 கிராம். இன்னைக்கு உள்ள தங்கம் 4.5 கிராம் நபிசல்லாஸ் காலத்தில் 1 தீனார். 20 தீனார் என்றால் அப்ப எத்தனை கிராம் வருது? 20 × 4.5 பெருக்கி பாத்தீங்கன்னா எத்தனை வரும்? 85 கிராம். எவ்வளவு வருது? நம்ம சொல்றோம்ல 85 கிராம் அளவுக்கு தங்கம் இருந்தால் அல்லது அதுக்கு நிகரான செல்வம் இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும். 90 வருதா? 90 வருது. 90, அதாவது இதுல வந்து கொஞ்சம் இதுலயும் கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது எதுல கருத்து வேறுபாடு? தங்கத்துல வந்து 30 கிராமா 200 கிராமா அதுல கருத்து வேறுபாடு இல்ல. 85, 88, 84, 83 இந்த இந்த நெருக்கத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா அளவை நிர்ணயிக்கிற கணக்குல சரியா. சரி, இப்ப நம்ம நம்ம இருக்கிற கருத்துல நெருக்கமான பேணுதலான கருத்து 85 கிராம். நம்ம சொல்ற கருத்து 85 கிராம் இருந்தா ஜக்காத் என்னது? கடமையாகும். சரி, அப்ப 85 கிராம் அப்படின்னா இன்னைக்குள்ள ரேட் எவ்வளவு? தங்கம் 1 கிராம் எவ்வளவு ரேட்டு போகுது? 1 கிராம் தங்கம் எனக்கு வாங்கி தரீங்களா? 150 ரியால். சரி, ரியால் கணக்கு கொடுங்க. நம்ம இந்திய மணிக்கு வச்சுக்கோங்களேன், இந்திய மணிக்கு வச்சுக்கினா ஒரு 3000 ரூபாய் வச்சுக்கோங்க. 2800, 3000 வைங்களேன். அப்ப 85 × 3000 நீங்க பெருக்கினே கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்? ஒரு 2.5 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். வெள்ளியுடைய நிசாப எடுத்தா எத்தனை வந்து? 25,000 வந்துச்சு. ஆனா தங்கத்துடைய நிசாப எடுத்தா எவ்வளவு வருது? 2.5 லட்சம் ரூபாய் வருது. ஒரு மனுஷன் தங்க 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு தங்க இருந்தாதான் ஜக்காத்து கடமையாகும். அவன் இந்த ஏற்றத்தாழ்வு வருது. இதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு வைங்களேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தங்கத்துக்கு வெள்ளிக்கு இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்கல. வேறுபாடு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளியை அதாவது ஒரு திருகத்தை 10 திருகம் சேர்ந்தா 1 தீனார். ரசூலுல்லா காலத்துல தங்கமும் இருந்துச்சு, வெள்ளி தீனாரும் தீனாரும் இருந்துச்சு, திருகமும் இருந்துச்சு, ரெண்டுமே புழக்கத்துல இருந்துச்சு. அவங்க காலத்துல எப்படி அதை யூஸ் பண்ணாங்கன்னா, 10 மடங்கு. 10 திருகம் சேர்ந்தது என்னது? 1 தீனார். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளுடைய மதிப்பு ரசூலுல்லா காலத்துல போகிறோம், ரசூலுல்லா காலத்துக்கு போவோம், அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க? 10 திருகம் சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட 10 திருகம் இல்ல, தீனார் தான் இருக்கு, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? என்ற திருகம் இல்ல, இருந்தா 1 தீனார் வச்சு கொம்பீங்க. புரியுதா? இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா, 800 தீனார் கொடுக்கணுமா? அப்ப எவ்வளவு கொடுப்பாங்க? 8000 திருகம் கொடுத்துருவாங்க. 8000 திருகம் கொடுக்கணுமா? அப்ப எவ்வளவு கொடுப்பாங்க? 800 தீனார் கொடுப்பாங்க. இப்ப நீங்க இதுதான் ரசூல் காலத்துல இருந்த நடைமுறை. சரியா, அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ரெண்டும் கரெக்டா வரும். எந்த கணக்கு? இப்ப வெள்ளியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடுக்க சொன்னாங்க? நிசாப் எவ்வளவு? 200. சரியா, அப்பனா 100க்கு எவ்வளவு? நீங்க அந்த கணக்கெல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப 200க்கு 5, 200க்கு எவ்வளவு? 5. 200க்கு 5, தங்கத்துல 200க்கு எவ்வளவு? 20க்கு எவ்வளவு? பாதி. 20க்கு பாதி, பாத்தீங்களா? பாதி பாதி 5, கரெக்டா இருக்கா? நான் 10 மடங்கு சொன்னேனா, 1/2 கிராம் தங்கம் இருந்தா 5 திருகத்துக்கு சமம். அதான் நபி 5 திருகம் வெளியில சொன்னாங்க. 1 கிராம் தீனார் இருந்தா எத்தனை திருகம்? 10. ரசூலுல்லாஹி காலத்துல கரெக்டா இந்த அடிப்படையில தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? 1 கிராம் வெள்ளி, அதை விட 10 மடங்குன்னு பாத்தீங்கன்னா 39 ரூபாய் 1 கிராம். அப்ப அதை விட 10 மடங்குனா எவ்வளவு? 390 ரூபாய், அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு இருக்குது தங்கம்? 3000 ரூபாய் இருக்குது. அப்ப அதனுடைய மடங்கு வந்து வேறுபாடு இருக்கு. அதனால இப்ப உள்ள காலத்தை நம்ம பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள கணக்கின்படி நம்ம அப்ப எதை எடுத்துக்கிறது? தங்கம் வெள்ளியும் சமமா தான் இருந்திருக்கு. தங்கம் வெள்ளியும் அது எண்ணிக்கையும் மாத்திக்கிறவங்களே தவிர ஏன்னா, ஆனா ரெண்டையும் ரசூலுல்லாஹி காலத்துல அதுக்குரிய கணக்கை வச்சு ரெண்டையும் ஒரு மாதிரி பார்த்திருக்கிறாங்க. அப்ப நம்ம எந்த எண்ணிக்கையை எடுத்துக்கிறோம்? தங்கத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் ரசூலுல்லாஹி இந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் சொன்னாங்கல்ல, ஒட்டகத்துக்கு ஆட்டுக்கு அதுக்கு சொன்ன கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் தான் கரெக்டா செட் ஆகும். ஏன்னா இப்ப ஆடு இருக்குவீங்களே, 40 ஆடு தானே நிசாபு? 40 ஆடு 2.5 லட்சம் ரூபாய் நீங்க 40 ஆடை இன்னைக்கு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப உள்ள பண மதிப்புக்கு எவ்வளவு வரும்? கரெக்டா இன்னைக்கு நம்ம ஒரு ஆடு வாங்குற ரேட்டு வரும். ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு ஆட்டுடைய எவ்வளவு? 6000 ரூபாய் சொச்ச வரும். இதை 40 எண்ணிக்கைக்கு பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? நபி தங்கத்துக்கு என்ன நிசாப சொன்னாங்களோ அது 40 ஆடுடைய அந்த ரேட் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹி காலத்திலையும் ஒரு ஆட்டுடைய விலை எவ்வளவு? 1/2 தீனார் தான். 1 தீனார்ல எத்தனை? 2 ஆடு வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி ஒட்டகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நபி ஒட்டகத்துல சொன்ன நிசாபு, ஆட்டுல சொன்ன நிசாபு, மாட்டுல சொன்ன நிசாபு, அது மாதிரி இந்த தங்கத்துல வரக்கூடிய நிசாபு, வெள்ளியுடைய நிசாபு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நியாயமானதாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம இதை என்ன செஞ்சிருக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆக நிசாபுடைய தொகை இன்றைக்கு நம்ம பணமா ரசூலுல்லாஹ் காலத்துல பண நோட்டெல்லாம் கிடையாது. அவங்க காலத்துல இருந்த நாணயங்கள் தங்க வெள்ளி தான், தங்கத்தையே நாணயமா செஞ்சு வச்சிருப்பாங்க கிராம அளவுக்கு. வெள்ளியவே என்ன செஞ்சிருப்பாங்க, நாணயம். நாணயம்னா இன்னைக்கு உள்ள மாதிரி கவர்மெண்ட் சீல் குத்தி அதெல்லாம் கிடையாது, வெட்டி வச்சிருக்கிறது. அளவு கூட கூட அளவு பார்ப்பாங்கல்ல கரெக்டா, 3 கிராம், 4.5 கிராம் அப்படின்னு என்ன செய்வாங்க, தங்கத்தை வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் நாணயம்ங்கிறது, அதான் அவங்க காலத்துல உள்ள நாணயம். சரி, இப்ப நிசாபு வந்து 85 கிராம். இன்னைக்கு நம்மகிட்ட நோட்டு இருக்குன்னு வைங்க, நோட்டுக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கறது, கணக்கு பண்ணிக்கணும். 85 கிராம் தங்கத்தை, ஏன்னா இன்னைக்கு பண மதிப்பெல்லாம் எதை வச்சுதான் மதிப்பிடுறாங்க, தங்கத்தை வச்சுதான் மதிப்பிடுறாங்க. அப்ப தங்கத்துடைய நிசாபை நம்ம எடுத்துக்கிறோம், அதுதான் நமக்கு சரியா ஒத்து வருது. அப்ப 85 கிராம் நம்ம பார்த்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு பணம் வருதோ அந்த அளவுக்கு இருந்தா ஜக்காத் கடமையாகும். ஒரு ஆள்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, அல்ல 2 லட்சம் ரூபாய் தான் பணம் இருக்கு, அப்ப அவருக்கு என்ன கிடையாது, ஜக்காத். இந்த 2 லட்சம் 1 லட்சம் ரூபாய் நம்ம இதுக்கு திடீர்னு தங்கத்துடைய ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்ப நம்ம தங்கத்துடைய மதிப்பு வச்சுதான் பண மதிப்பை என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும், நிர்ணயிக்கணும். ஒரு ஆள்கிட்ட தங்கமும் வெள்ளியும் இருந்துச்சு சொன்னா அப்ப எப்படி நம்ம கணக்கு பார்க்கறது அப்படின்னு கேட்கறாங்க, அப்ப நீங்க என்ன செய்யணும், வெள்ளிய தங்கத்துடைய ரேட்டுக்கு கொண்டு வந்துக்கணும். வெள்ளிய வந்து என்ன செய்யணும், இவ்வளவு வெள்ளி தங்கத்துடைய மதிப்புக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்து ஒன்னா நம்ம கணக்கு பண்ணி என்ன செய்ய வேண்டியதுதான், நம்ம ஜக்காத் தர வேண்டியதுதான். சரியா? அடுத்து ஜக்காத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஜக்காத் என்பது எப்போது கடமையாகும் என்றால், ஒரு பொருள் நம்மிடம் வந்துவிட்டால் கடமையாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எவ்வளவு லேசான ஒரு வழிமுறை வழங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பொருள் நம்மகிட்ட வந்துட்டா உடனே கடமையாகாது, 1 வருஷம் என்ன செய்யணும், அதுல பூர்த்தி அடையணும், 1 வருஷம் முழுமை அடையணும். ஏன்னா வந்துட்டா கொடுக்கணும்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, வாங்கினோனையுமே அவர் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு தேவையானது என்ன தேவையில்லாத என்னன்னு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா 1 வருஷ காலம் டைம் கொடுத்துட்டா அவருக்கு அதுல அந்த 1 வருஷ காலத்துக்குள்ள அவருடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்யும், போயிரும். போக அவர் மேல்மிச்சமா உள்ளதான் என்ன செய்வாரு, சேமிச்சு வச்சிருப்பார். இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் பாக்குறாங்க. ஏன்னா வந்தோன்னு ஜக்காத்து, இப்ப 1 மாசத்துல நீ ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னீங்களே, 1 மாசம் ஒரு பொருள் வந்து 1 மாசத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா அடுத்து கொஞ்ச நாள்ல அவனுக்கு என்ன செய்யும், ஒரு தேவைகள் வரும், அப்ப பணம் தேவைப்படும், அப்ப அவன் எங்க போவான், இப்பெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் கவனத்தை வச்சு என்ன இருந்தாலும் ஒரு லிமிட் போடணும். அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன லிமிட் போட்டிருக்கிறாங்கன்னா 1 வருட காலம். என்ன காலம், 1 வருட காலம் வந்தாதான் ஜக்காத்து கடமை. உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, 6 மாசம் தான் ஆச்சு, ஜக்காத்து கடமையா இல்ல, கடமை தான். நீங்களா விரும்பி கொடுத்தா தப்பு கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க வந்து உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 வருஷம் ஆச்சு, 2 லட்சத்துல 1 வருஷம் ஆச்சு, ஆனா அதோட 1 லட்சம் புதுசா வந்து சேர்ந்துக்குச்சு. இப்ப நீங்க நினைச்சா என்ன செய்யலாம், 2 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்து 1 லட்சம் ரூபாய் அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் விரும்பினால் சரி எதுக்கு இதையும் நம்ம சும்மா வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிருவோமே நம்ம அப்படின்ட்டு 3 லட்சத்துக்கும் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது, குற்றம் என்ன செய்யாது வராது. அப்ப இது வந்து ஹவுல் என்பது ஒரு ஜக்காத்துல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விதி. அடுத்து இது ஒரு விஷயம், வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கறது என்னது, வருடா வருடம் கொடுக்கணும். அது வந்து ஒரு தனி ஆய்வு. ஜக்காத் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டா போதுமா அல்லது வருடா வருடம் கொடுக்கணுமாங்கிறது ஒரு தனி ஆய்வு. அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் நம்ம பேசணும்னா அது ஒரு மணிக்கணக்கில் என்ன செய்யலாம், அந்த சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனா வருட வருடம் ஜக்காத்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எது எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமோ அது எதுக்குனா வருட வருடம் கொடுக்கணும். ஏன்னா ஜக்காத்துடைய நோக்கமே பூட்டி வைக்கிறதுக்கு தானே, நீ வருஷ வருஷம் பூட்டி வைக்க தானே செய்யற, கொடு. அல்லாவுடைய மார்க் என்ன சொல்லுதுன்னா அது மூடி வைக்கிறதுக்கு தான் ஜக்காத். அப்ப எவ்வளவு ஹான நம்ம சும்மா பூட்டி வைக்கிறோமோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஜக்காத்து அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா குறைஞ்சு போயிருமே அப்படின்னு இந்த சைத்தான் ஏற்படுத்துவான்ல, சைத்தானி ஆயுதக்குமுல் ஃபக்ர, சைத்தா தான் உங்களுக்கு ஏழ்மையை வாக்குறுதி தருவான். அப்ப அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுக்க கொடுக்க குறையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சைத்தான் முடிச்சவங்களுக்கு தான் புத்தி எப்படி வரும், ஜக்காத்து கொடுத்துட்டு அப்ப குறைஞ்சிருமே, ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சிருமே.
ஒருத்தர் ஏழை, அப்ப ஏழை எப்படி போவான்? அவர் தான் நிசாபு போட்டிருக்கல, நிசாபு வரைக்கும் ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட எது வரைக்கும் வரும்? ஒரு எல்லை வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சுன்னா அவனுக்கு ஜகாத்தே இல்லாம போயிடும். அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை அவன்கிட்ட பாதுகாப்பா அது பேஸா இருக்கும். அப்ப இதுதான் ஒரு விஷயம். இன்னும் அல்லாஹ் வந்து நமக்கு ஜகாத்து கொடுக்க கொடுக்க நமக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் பன்மடங்கு ஆக்கி தருவான். நபியுடைய சொல்ல என்ன, மா நக்கச சதக்கத்து மின் மால், தர்மம் வந்து ஒரு காலம் செல்வத்தை என்ன செய்யாது, குறைக்காது. ஆனா நமக்கு பார்வையில குறையிற மாதிரி தெரியும். இருந்த 10,000 ரூபாயில ஒரு 1,000 ரூபாய் தூக்கி கொடுக்கற குறைஞ்ச மாதிரி தெரியும். 9,000 ரூபாய் தானே இருக்கு, 1,000 ரூபாய் போச்சே நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது குறைக்காது. இது போனா உனக்கு வேற பக்கம் என்ன செய்யும், வரும் வேற பக்கம் வந்து குவியும். அல்லாஹ் வந்து புதுசு புதுசா என்ன செய்வான், தருவான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில ஜகாத்துடைய சட்டங்களை நாம் விளங்கி நம்முடைய செல்வங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜகாத் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.